பாடல் எழுதுபவர்களுக்கென்று நீங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட திட்டமிட்டிருப்பதாக உங்களது பிளாகில் வாசித்தேன். இது எந்த கட்டத்தில் இருக்கின்றது? மற்றது ஏன் இப்படியான முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கிறீர்கள்?
ரொம்ப ஆசையோட காத்துட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய நேரம் கால அவகாசம் எனக்கு ரொம்ப சவாலா இருக்குது. அதை தாண்டி நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல சொன்னேன்ல, நம்மளுடைய சுமார்த்தனம் மந்தத்தனம் ஒண்ணு இந்த நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் என்கிட்ட வந்து தினமும் ஃபேஸ்புக்ல பாருங்க, இப்ப இன்னைக்கு நான் இப்ப திறந்தா ஒரு குறைந்தது 10-20 பேர் சார் எனக்கு பாடல் எழுத வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பாங்க. 20 பேர் ஒரு நாளைக்கு வாய்ப்பு கேட்கறாங்கன்னா எத்தனை இளைஞர்கள் கிளம்பி வந்திருக்கிறாங்க. அதுல எவ்வளவு பேர், அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் பாடல் உதாரணத்துக்கு எழுதி அனுப்புவாங்க, அது ஆங்கிலத்துல இருக்கும், டிரான்ஸ்லிட்டரேட்டட் லாங்குவேஜ்ல இருக்கும், புரியுதா? படித்தா தமிழ் மாதிரி கேட்கும், ஆனா ஆங்கிலத்துல எழுதப்பட்டு இருக்கும். அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்காங்க. தமிழ் பாடணும்னு எழுத வரும்பொழுது எனக்கு திரும்ப வருத்தம் தான், ஏப்பா தமிழே உனக்கு எழுத வரல, நீ ஏன் தமிழ் பாடத்துக்கு தமிழ் பாடல் எழுத வரணும்னு நினைக்கிறேன்னு கேட்பேன். அதனால இந்த மாதிரி மக்களுக்கு இளைஞர்களுக்கு முதல்ல தமிழ நிறைய வாசிங்க, நிறைய படிங்க, அப்படியே தமிழிலே எழுதி பழகுங்க, பல இலக்கியங்கள் படிங்க, தத்துவ சிந்தனைகள் படிங்க. அது இல்லாம பாடல்கள் எழுத முடியாதுன்றத அவங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி கொஞ்சம் நயமா சொல்லணும். அப்புறம் இலக்கண மரபு முறை, இந்த சந்தத்துக்கு இப்படி இந்த ஒலிக்கு குறில் நெடிலோட இப்படி எழுதுனா பாடல்கள் அழகா உருவாகும், இதெல்லாம் அடிப்படையா கொஞ்சம் சொல்லி தரணும்னு நினைக்கிறதுனால இதை எழுதணும்னு நினைக்கிறேன். வெகு விரைவில் வெளிவரும் என்று நம்புகிறேன்.
இதுவரை நீங்கள் ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளராக தமிழகத்தின் பிரபல தொலைக்காட்சிகள் பலவற்றில் பணிபுரிந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்த நிகழ்ச்சிகளை மறுபடியும் நீங்கள் பார்ப்பதில்லை என்று கேள்விப்பட்டேன். இதற்கு என்ன காரணம்? உங்களது நிகழ்ச்சிகளை நீங்களே மீண்டும் பார்க்கின்ற போது உங்களை மேலும் மேலும் மெருகூட்டிக் கொள்வதற்கு அது உதவும் இல்லையா? ஏன் நீங்கள் பார்ப்பதில்லை?
உண்மைதான், உண்மைதான். எனக்கு பொதுவாகவே தமிழ் தொலைக்காட்சி பார்க்கிற பழக்கம் சுத்தமா கிடையாது. எதுவுமே நான் பார்த்ததில்ல, பார்க்க மாட்டேன். அது நான் என்னுடைய சொந்த நான் தொகுப்பாளராக இருந்து நடத்துகிற நிகழ்ச்சிகளும் மற்றவர்களுடைய நிகழ்ச்சிகளும் ஏதாவது ஒரு நாள் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன பையன் வந்து ரொம்ப நல்லா பாடிப்பான் இன்னைக்கு வரும் பாருங்க அப்படின்னு எனக்கு யாராவது சொன்னா அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் என்னைக்கோ ஒரு சில சமயங்களில் பார்த்துருக்கனுடைய தமிழ் தொலைக்காட்சிகள் நான் பார்த்ததில்லை, பார்க்கிற வழக்கமும் இல்லை, அது பார்க்கிற திட்டமும் இல்லை. அதுக்கு காரணம் இந்த தமிழ் தொலைக்காட்சிகள் எனக்கு பயனுள்ள வகையில ஏதோ ஒரு செய்தியை சொல்ல போகுதுன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. இல்ல இந்த தலைமுறைக்கு பயனுள்ள ஏதோ ஒன்னு கொடுக்குது, இதை இவங்கெல்லாம் பார்த்து பயனடையணும்னு நான் பெருமையா என்னோட பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ சொல்றதுக்கான எந்த நிகழ்ச்சியும் தமிழ் தொலைக்காட்சியில இல்ல. இந்த புதிய தலைமுறைன்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவன செய்தி சேனலா வந்த பிறகு அவங்க அற்புதமான பல நிகழ்ச்சிகளை பண்றாங்க, அதுல சில அதை நான் பார்க்க தொடங்கியிருக்கேன், மற்றவங்களுக்கும் நான் அதை பரிந்துரை செய்யறேன். என்னுடைய சொந்த நிகழ்ச்சிகளை நான் பாக்குறதே இல்லைன்றதுக்கு காரணம் வந்து நான் விரும்பி ரொம்ப விரும்பி சமீபத்தில் செய்த நிகழ்ச்சி 1,00,000. ஏன்னா அது ஒரு தலைமுறைக்கு ஒரு மொழி சம்பந்தப்பட்டு அவங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை தர்றனால இந்த நிகழ்ச்சியை நான் முதல்ல ஏற்று நடத்த ஒத்துக்கிட்டு செஞ்சேன். இல்லைன்னா நான் தொலைக்காட்சி போகுதுன்னு நினைச்சு ஒதுங்கி இருந்தேன்.
நடுவராக செல்வது
இல்ல, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். நடுவராக போற நிகழ்ச்சிகள்லாம் நான் பாக்குறதே கிடையாது.
தமிழ் தொலைக்காட்சிகள் பயனுள்ள வகையில் இல்லை என்று சொல்கிறீர்கள், ஆனால் அதன் ஒரு அங்கமாக நீங்களும் இருக்கிறீர்கள் தானே? உதாரணமாக சூப்பர் சிங்கர் என்ற நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டால் அதில் நீங்கள் நடுவராக பங்கேற்கிறீர்கள். உங்களது கூற்றுக்கும் நீங்கள் செய்வதற்கும் இடையில் முரண்பாடாக இருக்கிறதே.
இல்லையே, அது இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தானே. நான் ஒரு இசை கலைஞன், அவங்க வந்து என்னை நடுவரா வந்து இந்த பிள்ளைகள் பாடுறதை பத்தி கருத்து சொல்லுங்கன்னு கூப்பிடுறாங்க. அது என்னுடைய தொழில், என்னுடைய மனசு விருப்பம் சார்ந்த நிகழ்ச்சி தானே, அதனால நான் போறேன், அங்க போய் நடத்துறேன். திரும்ப அதை வீட்டுல வந்து அமர்ந்து பாக்குறதுக்கான காரணம் என்னவா இருக்க முடியும்? எனக்கு அது தேவையப்படல இது வரைக்கும், அப்படி நான் நினைச்சதே இல்லை.
சரி, நீங்கள் இசையமைத்த பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் எவை என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்?
நீங்க எல்லாரும் பாராட்டி சீராட்டி கொண்டாடி எனக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த கண்கள் இரண்டால் பாடல் முதல் பாடல், மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால அதுல ஒரு தனிப்பட்ட பிரியம், அலாதி பிரியம் எனக்கு உண்டு கண்கள் இரண்டால் சுப்பிரமணியபுரம் பாட்டு. அதுக்கு பிறகு பல இடங்களுக்கு நான் போகும்பொழுது நிறைய சொல்லுவாங்க, சார் கண்கள் இரண்டால் பாட்டு என்ன சார், அதை விட அந்த காதல் சிலுவையில் அறைந்தாள் என்னை வந்து ரொம்ப நல்ல பாட்டு, அது வெளியில மக்களுக்கு ரொம்ப தெரியாம போச்சு, அதுதான் உன்ன சிறந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், அதுவும் எனக்கு பிடிக்கும்.
காதல் சிலுவையில் அறைந்தாள் என்னை, தீயின் புடுவையில் படைத்தாள் கண்ணை, சிலுவையில் அறைந்தாள் என்னை, தீயின் புடுவையில் அடைத்தாள் கண்ணை, கனவுகளில் விழுந்த என்னை கவலையிடம் அனுப்புகிறாள். இளமையிலும் கருவர என்றும் எரிதழலை கொளுத்துகிறாய். கழுகுகளின் கண்களிலே மரண பயமில்லை, ஊமைகளின் தாலாட்டை செவி உணர வாய்ப்பில்லை. புழுதியிலே ரத்தினமாய் இருந்ததொரு தொல்லை, பாவங்களை பாராமல் பழகியதனால் தொல்லை. தேவை பூமியடினமும் தேனாக்கும் கனவுகளில் விழுந்த என்னை கவலையிடம் அனுப்புகிறாய். இளமையினும் கருவர என்றும் எரிதழலை கொளுத்துகிறாய்.
அப்புறம் யாதுமாகி படத்துல ஆனது என்ன ஆவது என்னன்னு ஒரு பேசும் மின்சார பூவான்னு ஒரு பாட்டு பென்னிதயாளோட பாட்டு பாடியிருக்கு. அதுவும் எனக்கு தனிப்பட்ட விதத்துல பிடிக்கும், நிறைய இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆனது என்ன ஆவது என்ன, என்னிடம் மாற்றம் கண்டே சொன்னது என்ன சொல்வது என்ன, உன்னிடம் கேட்டு நின்றே உயிர் வரை தீண்டினாய், அடை மழை தூப்பினாய். முதல் முறை சீலிருக்கிறேன் காதல் இதுவா, ஏதும் எல்லாம் என் நினைவில் என்னென்னவோ நடக்க, யாரும் இல்ல என் மனதில் சாரலும் மடிக்க.
அப்புறம் எஸ்பிபி சாரும் சித்ரா சேச்சியும் பாடின அந்த நான் போகிறேன் மேலே மேலே நாணயம் படத்துல, அவங்க எந்த நாட்டுக்கு இசை நிகழ்ச்சிக்கு மேடை நிகழ்ச்சிக்கு போனாலும் அவங்க ரெண்டு பேரும் தவறாம பாடுற ஒரு பாட்டு. அப்ப எஸ்பிபி சார் சொன்னார், எனக்கு பல வருடங்கள் கழிச்சு எனக்கு இந்த வயசுல ஒரு இவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் கொடுத்து உங்களுக்கு நன்றின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுதும் பாடின பிறகும் எனக்கு தனிப்பட்ட விதத்துல குறுஞ்செய்தி அனுப்புவார். அந்த விதத்துல என்ன கௌரவ, அவ்வளவு பெரிய கலைஞர்கள் என்ன கௌரவப்படுத்துற அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னும் சில இடத்த போகும்போது பசங்க படத்துல சார் ஒரு வெட்கம் வருதே வருதே வந்து உங்களோட பெஸ்ட் சாங் சார், மற்ற பாடல்கள் அளவு வந்து இப்ப ரொம்ப பெரிய ஹிட் ஆயிருக்கலாம் ஆனா இதுதான் உங்களுடைய முழு திறமை காமிச்ச பாட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால அந்த ஒரு வெட்கம் வருதே வருதே பிடிக்கும்.
ஒரு வெட்கம் வருதே வருதே, சிறு அச்சம் தருதே தருதே, மனம் என்று அலைப்பாய் அனுபவம்
குளிர் கொஞ்சம் தருமா தருமா கனவென்னை களவாடுதே. இது என்ன முதலா முடிவா, இனி எந்த உயிரும் உனதா, புது இன்பம் தாளாட்டுதே. கேட்டு வாங்கி கொள்ளும் துன்பம், கூறு போட்டு கொள்ளும் இன்பம், பர பர பரவெனவே துடி துடி திடும் மனமே, வர 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 கரை தாண்டிடுமே.
மிக்க நன்றி ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே. இயக்குநராகவும் இசையமைப்பாளராகவும் உங்களது வெற்றி பயணம் தொடர வேண்டும். உங்களது இந்த நேர்காணலுக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.
நன்றி ரேணுகா. உங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மெல்பர்ன்ல வந்து நான் படமாக்கி இருக்கிறேன் இந்த படத்தை, மெல்பர்ன்ல நிச்சயமா வெளியிடுவோம். அப்ப நீங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய மனம் திறந்த கருத்துக்களை விமர்சனங்களை எனக்கு நீங்க தெரியப்படுத்தலாம்.
துடி துடி திடு மனமே, வர 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 கரை தான்.